திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். தொடர்ச்சி. உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
அப்ப அமுதேஸ்வரி அம்மையோட அருள் உற்ற இடத்தில் காலதேச வேறுபாடுகளும் இந்த கீழ்மேல் வேறுபாடுகளும் உலக துன்ப காடுகளும் இல்லை என்று நல்ல தெளிவாக நமக்கு ஒரு சிந்தனையை தருகிறார். உத்திடமெல்லாம் உழப்பில் பாழாக்கி கட்டிடமெல்லாம் கடுவழியானது மற்றிடமில்லை வழியில்லை தான் இல்லை சற்றிடமில்லை சலிப்பற நின்றிடே அப்படின்னு சொல்றார். உபாசகன் எந்த நிலைக்கு உயர்வான் என்று உணர்த்துகிறது. தான் வந்துட்ட இடமாகிய மாயா காரிய உலகம், இது என்னது? மாயா காரியமான உலகம். இது தோன்றாதவாறு இதை பாழாக்கணும், உழப்பில் பாழாக்கி. அம்மையோட அருள்ல அடங்கின அன்பர்களுக்கு மாயா காரியமான பிரபஞ்சம் தோன்றாது, அதான் உற்றிடம் எல்லாம் பாழாக்கின்னு சொல்றார். உற்ற இடம் அப்படின்னு சொல்லும் போது தன்னோட வினைக்கு ஈடாக தோன்றக்கூடிய இடமாகிய அந்த பிரபஞ்சம் அதை சூன்யமாக்கி, அதை பாழாக்கினா சூன்யமாக்கி, அதாவது பரஞானத்தால் பரத்தை பார்த்திருந்தால் பரமே பார்த்திருப்பர் பதார்த்தங்கள் பரம்னு சித்தியார் சொல்லுது. அந்த நிலையை இந்த இடத்துல அவங்களுக்கு மற்ற விஷயங்களே தோணாது, புலப்படாது, அதைத்தான் அழகா சொல்றாரு. அது மட்டும் இல்லாம கடுவெளியானது கட்டிடம் எல்லாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த பிரபஞ்சத்துல நான் எதையெல்லாம் கண்டானோ எல்லாமே வெட்ட வெளியாகி விட்டது, அதாவது மாயா காரியமான பிரபஞ்சத்துல கற்றறிந்தது எல்லாமே வெட்ட வெளியாயிற்று, அதாவது இல்லைன்னு ஆயிற்று அப்படின்னு சொல்றாரு. இந்த பிரபஞ்ச ஞானம்ங்கிறது பாச ஞானம். மற்றிடம் இல்லை வழி இல்லை தான் இல்லை, தானே எங்கும் பூரணமாக இருப்பதால வேறு இடம் இல்லை, தான் செல்லுவதற்கும் மீண்டும் வருவதற்கும் உள்ள வழியும் இல்லை, தான் ஒரு பொருளே இல்லை, அதனால சற்றிடம் இல்லை சலிப்பற நின்றிடே அப்படின்னு சொல்ல, அதனால சலிப்பதற்கு கொஞ்சம் கூட இடமே இல்லை, அதனால் சற்றிடம் இல்லைல, அதனால நீ வந்து அந்த அசையாத அனுபவத்துல நிலை பெற்று நில் என்று நமக்கு உணர்த்துகிறார். அப்ப பதிஞானம் கைவரப்பெற்று அனுபவம் முதிர்ந்தால் பாசஞானம் தோன்றாது, அதனால கடுவெளி கிடையாது என்று உணர்த்துகிறார். அதற்கு அடுத்தபடியாக நின்றிடும் ஏழ் கடல் ஏழ் புவி எல்லாம் நின்றிடும் உள்ளம் நினைத்தவை தான் ஒக்கும் நின்றிடும் சக்தி நிலைவர கண்டிட நின்றிடும் மேலை விளக்கொளிதானே. எல்லாத்துக்கும் அம்பாளுடைய அனுபவம் தான், அருள் அனுபவம் தான் ஆதாரமா இருக்கு. நின்றிடும் ஏழு கடல், அந்த நிலை பெற்ற ஏழு கடல் ஏழு புவி எல்லாம் இவளை ஆதாரமாக கொண்டு நிலை பெறுகிறது. மனசால நினைக்கப்பட்ட யாவும் இவன் முன்னால வந்து நிற்கும், அது தன்னோட மாறுபாடு இல்லாம ஒத்து விளங்கும், நன்மையே செய்யக்கூடிய பராசக்தி கண்ட இடமெல்லாம் நிலை பெற நிற்கிறது. நின்றிடும் சக்தி நிலைவர கண்டிட, இல்லையா, நன்மையே செய்யக்கூடிய பராசக்தியை கண்ட இடமெல்லாம் நிலைவர நிற்கும். மற்றும் மேலை விலக, மேலை நிலம்ங்கிறது பிரம்மரந்திரம் துவாதசாந்தம் இதுல எல்லாம் ரத்தன தீபம் மாதிரி, விளக்கொலிங்கிறது ரத்தன தீபம் மாதிரி நமக்கு காட்சி கிடைக்கும். அப்ப அமுதேஸ்வரியோட அருள் தோய்ந்தவர்கள் தன்னில் அத்தனையும் காண்பாங்க, அதுல தோய்ஞ்சவங்க தன்னில் அத்தனையும் கண்டு தான் அனைத்திலுமாக தேவியை இந்த இடத்துல அதான் ரத்தன தீபமாக கண்டு வணங்குவார்கள் என்று சொல்லுகிறார். விளங்கிடும் மேல்வரு மெய்ப்பொருள் சொல்லின் விளங்கிடு மெல்லியலானது வாகும் விளங்கிடு மெல்லியலானது வாகும் விளங்கிடும் மெய் நின்ற ஞான பொருளை விளங்கிடுவார்கள் விளங்கினர் தானே அப்படின்ட்டு. அதனால விளங்கும் மேல் வருகின்ற உண்மையை உணர்த்தி அனைத்து உலகிலும் விளங்கக்கூடியவள் தேவிதான், தேவிதான் அத மனசுல வச்சுக்கிடணும். அதனால உண்மை ஞான பொருளை உணர்ந்தவர்களுக்கு இந்த விளக்கம் பெற முடியும். இதனால விளையக்கூடிய பயன் என்னன்னா தேவியை அடைவதுதான். இதை உணர்ந்தவங்க அந்த விளக்கத்தை பெறுவார்கள் என்கிறார். தானே வெளியென எங்கும் நிறைந்தவள் தானே பரம வெளியதுவானவள் தானே சகலமுமாகி அழித்தவள் தானே அனைத்துள்ள அண்ட சகலமே என்கிறார். அதாவது தானே ஆகாயம் போல எல்லா, ஏன்னா ஆகாயம் தான் எல்லாத்தையும் தாங்குது, அது மாதிரி இவ ஆகாயம் மாதிரி எல்லாவற்றையும் மடக்கி, இப்ப நம்ம பாக்குறது ஆகாயம் கிடையாது இல்லையா, அது தன்னை மறைச்சிருக்கு, அத மாதிரி இவ்வளவு உருவில்லாமல் வியாபகமாக இருக்கிறாள், எங்கு நிறைஞ்சிருக்கிறாள். அடுத்து தானே ப பராகாயமாக இருக்கிறார் பரமவெளின்னு சொல்றது. தானே சகலமுமா இருக்கிறார்னா தானே எல்லா பொருளாகவும் இருக்கிறார். அப்புறம் எல்லாவற்றையும் அழித்தவன எல்லாத்தையும் தனக்குள்ள ஒடுக்கிக்கணும், எல்லாமாய் அல்லதுமாய் இல்லையா ஒடுக்கி கொண்டாள். அது மட்டும் இல்லாம எல்லா அண்டங்களும் தானாகவே இருக்கிறாள். அப்ப ஐந்தொழிலும் அவள் ஆற்றுகின்றாள். அது மட்டும் அல்ல, அனைத்து அண்டமாகவும் அதுல இருக்கக்கூடிய உயிராயும் அவள் நிற்கிறாள். அண்டத்தினுள்ளே அளப்பரிதானவள், பிண்டத்தினுள்ளே பெருவள்ளி கண்டவள், குண்டத்தினுள்ளே குணம்பல காணினும் கண்டத்தில் நின்ற கலப்பரியார்களே என்கிறார். அதாவது அண்டங்கள் அனைத்திலும் அளத்தற்கரிய நிலையில இருக்க எல்லா அண்டத்திலையும். இப்ப அண்டம்னு சொன்னதுனால அண்டங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா பொருட்கள்லையும் உள்ளும் புறம்பும் ஒன்றியும் இருக்கா வேறாவும் இருக்கா உடனாகவும் அம்மை கலந்திருக்கின்றாள். அந்த நிலைய யாராலும் வாய் விட்டு சொல்ல முடியாது. பிண்டத்தின் உள்ளே பிண்டம்னா உடம்பு, இது சிறிதானாலும் அதுக்குள்ள அனைத்து அண்டங்களையும் அழக்க முயலுவதும் அண்டங்கடந்த பொருளாகிய அம்மையோட அருளை அடைய முதல்வதும் ஆகிய ஞான வடிவான பேராகாயம் விளங்குகிறது. அதனால பிண்டத்துக்குள்ளே பெருவழி கண்டவள் என்று சொல்லுகின்றார். அப்ப பிண்டமாகிய உடல்ல ஞானமாகிய பெருவழியை தனக்கு தானமாக, அது தான் இருக்கக்கூடிய இடமாக கண்டவள். குண்டம் அப்படின்னா ஓமகுண்டம். இதுல வந்து நம்ம உடம்புல நாபித்தானத்தை ஓமகுண்டம்னு சொல்லுவாங்க. அந்த பூஜை பண்றவங்களுக்கு அந்த விவரம் தெரியும். அந்த நாபித்தானம் அதுதான் அக்னி மண்டலம். அதுல பைசந்தி வாக்காக நாதம் விளங்கி உதானங்கிற காற்றால உந்தப்பட்டு கண்டத்தானத்துக்கு வந்து வைகரி வாக்காக பொருள் உணர்த்து. நாலு வாக்கு இருக்கிற சித்தாந்தம் நமக்கு சொல்லுது. அது அழகா அந்த வாக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலப்பை எல்லாம் யாரும் அறியாமல் இருக்கின்றார்கள் என்று சொல்லுகிறார். இந்த வைகரி வாக்கு அப்படின்னா என்ன அப்படின்னு இப்ப பார்க்கலாம். இந்த பைசந்தி வாக்கு வந்துதான் நமக்கு என்ன வருது, உந்தி தானத்துல இருந்து இங்க வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த பைசந்தி வாக்குங்கிறது எப்படி இருக்கும்னா ஐந்து நிறங்கள் அதை வந்து சூக்குமமாக ஒடுக்கி நிற்கக்கூடிய மயில் முட்டையில. இப்ப மயில் வந்து எத்தனை நிறம் இருக்கு நம்ம பார்க்கோம், ஆனா அது எல்லாமே அதுல அந்த முட்டையில வந்து சூட்சுமமா தான் இருக்கும். அது அந்த அந்த முட்டைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நீர் மாதிரி பல வகைப்பட்ட எழுத்துக்கள் வேறு வேறாக விளங்கி தோன்றக்கூடிய அந்த முறைமையினை அடக்கி மிகவும் சூக்குமமான ரூபத்துல சிந்தையில அமர்ந்திருப்பது பைசந்தி வாக்கு. இது வந்து நிர்விகற்ப உணர்வுக்கு ஏதுவாக கூடிய இயல்பை உடையது. அந்த மயிலோட முட்டைக்குள்ள இருக்கக்கூடிய நீர்ல அந்த மயிலோட ஐந்து நிறங்களும் கலந்து தோன்றும். அது மாதிரி சித்தத்தில் ஓர் உணர்வு மட்டும் இன்றி எழுத்துக்கள்லாம் நிர்விகற்பமாக உணரக்கூடிய அந்த பைசந்தி வாக்கு இருக்குது அப்படிங்கிறத நமக்கு சித்தியார்ல சொல்றாங்க. இதுதான் உதான வாயுவால உந்தப்பட்டு வைகரி வாக்காகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப இந்த வைகரி வாக்குன்னா என்னன்னு பார்க்கலாம். வைகரி செவியில் கேட்பதாய் அத்த வசனம் ஆகி மெய்தரு உதான வாயு மேவிட விளைந்த வண்ணம் பொய்யர அடைவு உடைத்தாய் புந்தி காரணம் அதுவாகி ஐயமில் பிராணவாயு அடைந்து எழுந்து அடைவு உடைத்தாம் அப்படின்ட்டு. இந்த சுத்தமாயா காரியம் அதுதான் இந்த நான்கு வாக்குகள். அதுல வைகரி வாக்குங்கிறது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தன் செவிக்கும் பிறர் செவிக்கும் கேட்கப்படுவது, அதான் செவியில் கேட்பதாய் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் நினைத்த பொருளை சொல்லக்கூடிய சொல்லாக இருப்பது, அதுவும் வைகரி வாக்கு. செவியால கேட்கப்படுவது தன் செவிக்கும் பிறர் செவிக்கும். அப்புறம் நம்ம நினைச்சதை சொல்லக்கூடிய சொல்லாக இருப்பது. சொல்பவனுக்கும் கேட்பவனுக்கும் பகுத்துணர்வு உண்டாவதற்கு ஏதுவாக உடம்புல எழக்கூடிய இந்த உதான வாயுவால தள்ளப்பட்டு மத்திம ஸ்தானத்துல சூக்கும ரூபமாய் பிரிந்து தோன்றின எழுத்துக்கள்லாம் பிராணவாயுவால தள்ளப்பட்டு எழுந்து ஐயத்திற்கு இடம் இல்லாத வகையில விபரீதம் இல்லாம புறத்தே தூள வடிவில் வருவதுதான் வைகரி வாக்கு என்று சொல்லப்படுகிறது. வண்ணம்னா நிறம் இல்லையா, அழுத்தமா சொல்லணும். மூணு சுழி, ரெண்டு சுழி போட்டு வண்ணம் அப்படின்னு சொன்னா எழுத்து. சரி, அப்ப தனக்கும் பிறருக்கும் பகுத்தறியும்படி கேட்கக்கூடிய ஒலிக்குத்தான் வைகரி வாக்கு. இது வாயின் வழியாக வெளிப்படுகிறது அப்படிங்கிறத நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். சரி, இன்னும் ரெண்டு வாக்கு இருக்கிறது, மத்திமை வாக்கு, சுக்குமை வாக்கு அப்படிங்கிறது. நான்கு வாக்குகள் உண்டுங்கிறத நமக்கு அழகாக சித்தாந்தம் சொல்லுது. அப்போ இந்த ஓபங்குண்டமாகிய நாபித்தனத்துல மயில் அண்ட சலம், அதாவது மயில் முட்டைக்குள்ள இருக்கு அந்த நீரை போல பல குணங்களோடு காணப்பட்டாலும் கண்டத்தானத்துல வரும்போது அது வைகரி வாக்காக நிலை பெற்ற கலப்பினை மக்கள் அறியவில்லை என்று நமக்கு உணர்த்துகின்றார். ஆக ஒரு அருமையான சித்தியார் கருத்தினை இந்த பாடலானது நமக்கு எடுத்து உரைக்கின்றது. மேலும் கலப்பரியார் கடல் சூழ் உலகெல்லாம் உலப்பரியார் உடலோடு உயிர்தனை சிறப்பரியார் சில தேவரை நாடி தலைப்பரியாக சமைந்தவர் தானே என்று சொல்கிறார். அதாவது அம்மையோட அருளை பெற்றால் பொன்மேனியாக சமைந்த அன்பர்கள் அவங்களுக்கு இனி பிறப்பு கிடையாது, இந்த உடலோடு இறப்பின்றி நீடு வாழ்வார்கள். இறப்பு இருந்தா தானே பிறப்பே வரும், இறப்பு கிடையாது அதனால பிறப்பு கிடையாது. அருள் அம்மையை தவிர வேற தேவர்களை தேடிக்கொண்டு ஒலிக்க மாட்டாங்க, வேற மந்திரங்களை எல்லாம் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு அழகாக சொல்லுகிறார். அப்போ கடலால் சூழப்பெற்ற அந்த உலக உலகத்துல மீண்டும் கலக்க மாட்டார்கள், உயிர் அந்த உடலோடு கூடிய உயிருக்குள்ள அழிவையும் அறிய மாட்டார்கள், மற்றவங்களை தேடி சிலம்பி திரிய மாட்டார்கள். சிவசக்தியை தவிர வேற யாரையும் வழிபடவே வேண்டாம், அது ஆணித்தரமாக ஒன்றென்றது ஒன்றே கண் ஒன்றே பதினு ஒரு உணர்வு, ஒன்றே தேவன் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிற ஒரு உணர்வு, ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, இது போன்ற ஒரு உணர்வு நம்மகிட்ட கண்டிப்பாக வரும். தானே எழுந்த அச்சக்கர் சொல்லிடின் மானே மதிவரை பத்திட்டு வைத்த பின் தேனேயி ரேகை திகைப்பற ஒன்பதில் தானே கலந்தவரை எண்பத்து ஒன்றுமே அப்படின்னு சொல்றாரு. சுயம்புவாகிய தோன்றி அந்த சக்கரத்தை பற்றி சொல்லணும்னா மதிக்கப்படக்கூடிய கோடுகள் பத்தை அமைத்த பின்பாக குறுக்கு ரேகைகளாக அமைத்து ஒன்பது அறைகளால் கலந்து விளங்கும் அறை வந்து மொத்தம் எண்பத்தோரு எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு அதுல சொல்லப்பட்டிருக்கு. அதன் பின்பாக ஒன்றிய சக்கரம் ஓதிடும் வேளையில் வென்றிகொள் மேனி மதிவட்டம் பொன்மையான் கண்டிய ரேகை கலந்திடும் செம்மையில் என்றியல் அம்மை எழுத்தவை பச்சையே அப்படின்னு சொல்றாரு. இந்த சக்கரத்தை அந்த பொருந்திய சக்கரத்தை பத்தி சொல்லணும்னா வென்றி கொண்ட மேனியாகிய மதிவட்டம் பொன்மை நிறம், பொன்னிறம் இருக்கு, அதுல இடப்பட்ட ரேகை வந்து செம்மையாக இருக்கு, சூரிய ஒளியை போல சக்கரத்திடமாக இயலுகின்ற அந்த அச்சரங்கள் எல்லாம் அந்த ஒன்பது அச்சரங்களும் பச்சை, நவாக்கரி சக்கரம்னு சொல்லியிருக்கலையே அந்த ஒன்பது அச்சரங்களும் பச்சை நிறத்தில் இருக்கிறது. அப்போ சக்கரத்தை சுற்றியுள்ள மதிவட்டத்தை பொன்னிறமாகவும் ரேகைய செந்நிறமாகவும் எழுத்துக்கள் அச்சரங்களை வந்து பச்சை நிறமாகவும் அமைக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார். அதற்கு அடுத்தபடியாக ஆகின்ற சந்தனம் குங்குமம் கஸ்தூரி போகின்ற சாந்து ஜவாது புழுகினை ஆகின்ற கற்பூரம் ஆ கோசன நீரும் சேர்கின்ற ஒன்பதும் சேரணி வைத்திடே என்று சொல்லுகிறார். நவகந்தம் சாத்தும் முறை, சந்தனம் குங்குமப்பூ கஸ்தூரி மனம் பரவுகின்ற செஞ்சந்தனம் ஜவ்வாது புனுகு நெய் அப்புறம் பச்சை கற்பூரம் பசுவிலிருந்து பெறக்கூடிய கோரோசனை பன்னி நீர் இதெல்லாம் சேர்த்து ஸ்ரீ சக்கரத்துக்கு சாத்துங்க. சந்தனம்னா கடையில வாங்குற பொடியெல்லாம் வாங்கக்கூடாது, அரைச்ச சந்தனம் சந்தனக்கட்டையை அரைக்கணும். அப்புறம் செஞ்சாந்து செஞ்சந்தனம் இருக்கு இல்லையா அந்த அது, அதுக்கப்புறம் ஏலம் லவங்கம் அதெல்லாம் கட்டி அரைச்ச சாந்து அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. அப்படி இல்லாம செஞ்சந்தனத்தை தான் அரைக்கணும்னு நம்ம மனசுல எடுத்துக்கிடணும். ஏன்னா இந்த பச்சளை எல்லாம் சேர்த்து அரைச்சா சந்தனத்தோட நிறம் மாறிடும். குங்குமம் அப்படிங்கிறது குங்கும பூவை குறிக்கும், புழுகு நெய் அப்படிங்கிறது புனுகு கலந்த நெய், புனுகு சட்டம் காய்ச்சி தட்டப்பட்ட புனுகு நெய் அப்படிங்கிறது. கற்பூரம்னா பச்சை கற்பூரம், கோரோசனைனா ஈனா கன்றாகிய வலிய பசுவிட்ட வந்து பெறப்படுவது, அதான் ஆ கோசனம் என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் கலந்து அந்த ஸ்ரீ சக்கரத்துக்கு நம்ம சாத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. வைத்திடும் பொன்னுடன் மாதவ நோக்கிடில் கைச்சிறு கொங்கை கலந்தழு கண்ணியை தச்சிதுவாக சமைந்த இம்மாந்திரம் அர்ச்சனை ஆயிரம் ஆயிரம் சிந்திய அப்படின்னு சொல்றார். இந்த சொர்ண புஷ்பத்தோடு செய்யப்படுகின்ற பெரிய தவத்தை நோக்குனா அவ வந்து சிறிய கொங்குகளோடு கூடிய தியானிப்பவர்களுடைய மனசுல கலந்து எழக்கூடிய கன்னியாகிய தேவிய வசிய முறையில இப்படி வைத்து இந்த மந்திரத்தை கொண்டு 1000 முறை சொல்லி அந்த அர்ச்சனையை செய்யணும். சொர்ண புஷ்பத்தை வச்சு, சொர்ண புஷ்பம்னா பொன்னால ஆனப்பூ, அர்ச்சனைன்னா மந்திரம் தியானம் பூஜை எல்லாம் சேர்ந்ததுதான். அப்போ அங்கனம் செஞ்சும் போது நமக்கு அந்த சகஸ்ரநாம அர்ச்சனை அதை செஞ்சோம்னா, அதாவது 1000 அதாவது 100,00,000 உரு ஜபம் பண்ணணும், அதையும் செஞ்சா நமக்கு எல்லாம் சித்திக்கும், நன்மைகள் சித்திக்கும் சொல்றாரு. சிந்தையின் உள்ளே திகழ் தரு ஜோதியாய் எந்த கரங்கள் இருமூன்றும் உள்ளது, பந்தமா சூலம் படைப்பாசம் வில்லம்பு முந்தகீழும் இழ முன்னிருந்தாளே என்று சொல்லுகிறார். மனசுக்குள்ள விளங்கக்கூடிய ஒளி வழிவாகி என்னோட தந்தையும் தாயும் நவாக்கரி தேவிக்கு, அந்த தந்தையும் தாயுமாகிய நவாக்கரி தேவிக்கு கரங்கள் வந்து 6 இருக்கு. அதுல மழு சூலம் தோட்டி பாசம் வில்லு அம்புங்கிற ஆயுதங்கள் இருக்கு. கிளீம் அப்படிங்கிற பீஜாக்கரம் எழ, கிளீம் எழ அப்படின்னு சொல்றாங்கல்ல, கிளீம்ங்கிற பீஜாக்கரம் எழுத உபாசகன் முன்பாக அவள் எழுந்தருளி நிற்கின்றாள் என்று மிக அழகாக சொல்லுகிறார். இருந்தனர் சக்திகள் 64, இருந்தனர் கன்னிகள் எண்வகை எண்மர், இருந்தனர் சூழ எதிர் சக்கரத்தே, இருந்த கரமிரு வில்லம்பு கொண்டே அப்படின்னு அவளுக்கு பரிவார சக்திகள்லாம் சூழ அவள் வீட்டிருக்கிறார். யோகினி சக்திகள் 64 இருக்கின்றாங்க. அப்புறம் வசீனி ஆதி 8 சக்திகள் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இரு கரங்கள்லயும் வில்லும் அம்பு கொண்டு அந்த சக்கரத்துக்கு எதிரில சக்கரத்தை சூழ எல்லோரும் இருந்தார்கள் என்று சொல்லுகின்றார்கள். அப்ப நவாக்கரி சக்கரத்தை சூழ மோகினி சக்திகள் 64, அதாவது யோகினி சக்திகள் 64 அட்டக்கன்னிகளும் இருந்தார்கள் என்று நமக்கு அழகாக அந்த யோகினி சக்திகளை எல்லாம் அறிமுகம் செய்கின்றார். கொண்ட கனகம் குழை முடியாய் ஆடையாய் கண்டையும் மொத்தம் கனல் திருமேனியாய் பண்டாமர் ஜோதி படரிதழானவள் உண்டங்கொருத்தி உணர வல்லா இருக்கேன். அழகான பொன் ஆபரணங்கள், காது அணி, கிரீடம், நல்ல ஆடை, அப்புறம் பருத்த முத்து, நெருப்பொத்த மேனி, இதோடு அனாதியே பொருந்திய ஒளி படர்ந்த இதழை உடையவளுமான பராசக்தி இல்லையா, அந்த பராசக்தியாக ஒருத்தியை அங்க என்ன செய்யணும், உண்டங்கு ஒருத்தி உணர் அவளை அப்படி பருகலாம் பரமாயதோர் ஆனந்தம் சொன்ன மாதிரி உணர வல்லவர்களுக்கு இவையெல்லாம் காண முடியும் யோக நிலையில் என்று சொல்லுகிறார். உணர்ந்துள்ளத்து உள்ளே ஒருத்தியை நோக்கில் கலந்திருந்து எங்கும் கருணை பொழியும் மனந்தெழும் ஓசை ஒளியது காணும் தனந்தெழும் சக்கரம் தான் தருவாளே அப்படின்னு சொல்றார். அதாவது இந்த வண்ணம் அறிந்திருந்து மனசுக்குள்ள அவளை தரிசிச்சாள், பராசக்தியை தரிசனம் செய்தாள், அவள் எங்கும் கலந்து நமக்கு கருணை பொழிவாள், எல்லாவற்றிலும் எவற்றிலும் கலந்திருப்பா, எங்கும் கலந்திருப்பா. அப்படி அவ கலந்து எழுகின்ற ஓசையும் ஒலியும் தோன்றும். இப்ப அதுதான் நம்ம பாக்குறோம், அந்த கடல் ஓசையை கேட்கிறோம், சங்கோசையை கேட்கிறோம், பிரணவ ஒலியை கேட்கிறோம், பீஜாட்சர ஒலியை கேட்கிறோம். அதான் ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீன்னு அப்பர் சுவாமி கூட தன்னுடைய தேவாரத்துல சொல்லியிருப்பார். அப்ப அந்த சக்தி வந்து சக்கரத்துல இருந்து எழுந்து பிரிந்து வந்து அனுகிரகம் செய்வாள், நம்மளுடைய வழிபாடு ஒழுங்கா இருந்தா அப்படின்னு உணர்த்துகிறார். தருவழியாகிய தத்துவ ஞானம் குருவழியாகும் குணங்களுள் நின்று கருவழியாகும் கணக்கை அறுத்து பெருவழியார்க்கும் பேரொளி தானே அப்படின்னு சொல்றார். பேரொளி பிளம்பான பராசக்தி முக்தியை தரக்கூடிய வழியாகிய தத்துவ ஞானத்தை குருமுகமாக கிடைக்க செய்யும். இப்ப அம்பாளை வணங்கினா அவன் நல்ல குருவை நமக்கு கிடைக்கும்படியா செய்யறான். இறைவனோட 8 குணங்களும் உயிர்களிடத்துல மேம்பட நின்று மீண்டும் கருவுக்கு வந்து பிறக்கக்கூடிய காரியத்தை அகற்றிடுதான். அந்த சிவமாம் தன்மை கிடைச்ச அப்புறம் என்ன செய்ய மாட்டேன், சித்தமெல்லாம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்டன்னு சொல்றாங்க, அதுக்கப்புறம் பிறவிக்கு வரமாட்டோம். ஆக அந்த கருவழி படாமல் அதை அகற்றி, அப்ப என்ன வழி இருக்குன்னா பெருவழி. அந்த பெருவழிங்கிறது வீட்டு நெறி தான், சிவலோகத்துக்கு போகக்கூடிய வழிதான். ஆக குரு உருவமா தம்முதல் குருவமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு, 8 சூத்திரம் சிவஞான போதம் சொல்லுது இல்லையா, அந்த மாதிரி தத்துவ ஞானம் குரு மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கும். அதுதான் அடுத்தால அந்த தத்துவ ஞானம் தத்துவ தரிசனம் அந்த வரிசைய தச காரியங்கள்லாம் வந்துடும். அதனால அதுக்கெல்லாம் நமக்கு அது சித்தி, அதான் உண்மை நெறி விளக்கத்தை பார்த்தோம்னா தச காரியங்கள்லாம் நமக்கு சிறப்பாக எடுத்து சொல்லப்பட்டிருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அதற்கு பின்பாக பரந்த கரம் இரு பங்கையம் ஏந்தி குவிந்த கரம் இரு கொய்தளர் பாணி பரிந்தருள் கொங்கைகள் முத்தா பவளம் இருந்த நல்லாடை மணி பொதிந்தன்று. அப்படியே ஒரு தியான ஸ்லோகம் கண்ணு முன்னால அம்பாவை கூட்டிட்டு வருது. இரு மருங்கும் இருக்கக்கூடிய கரங்கள்ல தாமரையை தாங்கி அபயகரம் வரதகரம் வேற அதையும் காட்டி அவ கரங்கள் எப்படின்னா தளிர் மாதிரி இருக்குதான். அடுத்து முத்து பவளம் அதெல்லாம் சேர்ந்த அழகான அணிகலன்களை அணிந்து நல்ல பட்டாடை அப்புறம் ரத்தனங்கள் நிறைய பொதிய பெற்று அவள் அழகாக காட்சி தருகின்றாள் அப்படின்ட்டு அழகாக சொல்லுகிறாள். அவளுடைய தனங்களை எல்லாம் இங்கே நமக்கு காட்டுகின்றாள். அது எப்படிப்பட்டதுன்னா பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பறிந்தவள் அல்லவா. இந்த தாய்க்கு பால் சுரந்து ஊட்டணும், உலகியல் தாய்க்கு அவ நினைந்தே ஊட்டக்கூடியவள். அதாவது அந்த ஆன்மாக்கு என்ன வேணுங்கிறத அவ நமக்கு அழகாக செய்வாள் என்று சொல்லக்கூடியவள். அப்ப யாரெல்லாம் அவளை நெஞ்சினுள் தன் வச்சு பணிகின்றார்களோ அப்பணிபவர் கன்றோ பரகதி ஆமே என்று. அவளை யாரெல்லாம் மனதில் வைத்து தியானிக்கின்றார்களோ அவர்களுக்கு பரகதி நிச்சயமாக சித்திக்கும் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, தனமதுவாகிய தையலை நோக்கி மனமது ஓடில் மறுக்கிலோர் ஆண்டில் கனமவை அற்று கருதிய நெஞ்சம் தினகரனாரிடம் செரியதாமே என்று சொல்லுகிறார். இந்த மாதிரி செல்வத்தை அருளக்கூடிய நிறை செல்வ வடிவமான சக்தியை, தனமதுவாகிய தையல், அந்த சக்தியை தியானித்து மனம் வந்து அந்த பற்றுக்கள் எல்லாம் ஓடாம களைத்து அடங்கினால் ஓராண்டுல இந்த பற்றாகிய சுமையெல்லாம் நீங்கிரும். அப்ப நல்ல தியானம் பண்ணலாம். அப்படி தியானிக்கின்ற மனம் வந்து சிவசூரியன் சென்று சேரும் என்று சொல்லுகின்றார். அப்போ ஸ்ரீங்கிற பீஜ வடிவான அம்மையை தியானம் செய்தால் ஓராண்டுல ஆசை எல்லாம் அடங்கும். அப்ப மனம் ஒடுங்கும், சிவசூரியனுடைய திருவடியை நாம் அடைந்து சிவப்பேறு சித்திக்கும் என்று அழகாக நமக்கு அதனை உணர்த்துகின்றார் என்று பார்க்கின்றோம். சூழ்ந்தெழு ஜோதி சுடர்முடி பாதமாய் ஆங்கனி முத்தம் அழகிய மீனியா தாங்கிய கையவை தார்கிழி ஞானமாய் ஏந்து கரங்கள் எடுத்தமா பாசமே என்று சொல்கிறார். இதுவும் ஒரு தியான ஸ்லோகம் மாதிரிதான். அம்பாள் கையில என்னெல்லாம் இருக்கு, ஒளிவிடக்கூடிய முடி பாதம், இது ரெண்டுமே சுடர் முடி பாதம், உலகங்கள் அனைத்தையும் ஜோதியாகவும் சூழ்ந்தெடுகின்ற ஜோதியாகவும் அந்த இடத்துல அணியாகக்கூடிய முத்தமே அழகான மேனியாகவும் தாங்கிய கைகள் இரண்டிலும் பசுங்கிளியும் செந்தார் ஞான முத்திரை, அப்புறம் மேல் ஏந்திய கையில பாசம் முதலிய அங்குசங்கள் அதாவது ஆயுதங்கள்லாம் வச்சிருக்கிறார். ஆக இவற்றையெல்லாம் வைத்து அவள் நமக்கு அனுக்கிரகம் செய்கின்றாள் அப்படின்னு சொல்லியிருக்கு. பாசமதாகிய வேரை அரித்திட்டு நேசமதாக நினைந்திரும் உளே நினைந்திரும் உம்முளே நாசமதெல்லாம் நடந்திடும் ஐயாண்டில் காசினி மேலமர் கண்ணுதல் ஆகுமே அப்படின்னு. பாசமாகிய வேற, பாச வேற அறுக்கணுமே, அதனால சித்தாந்தம் சொன்ன மாதிரி அந்த பாசமாகிய வேரை அறுத்து அன்போட மனசுல தியானிங்க. கேடு கேடு என்னென்ன கேடோ அதெல்லாம் எதெல்லாம் கெடுக்கணுமோ அதெல்லாம் நடந்துரும், கெட்டுரும். அஞ்சு ஆண்டுல பூமி மேலேயே நீங்க அதாவது ஒரு சீவன் முத்தராகவே நீங்கள் வாழலாம் என்று நமக்கு மிக அழகாக நேசத்தோடு உள்ளே நினைத்திருக்க வேண்டும் என்று நமக்கு அழகாக வலியுறுத்திருக்கின்றார் என்று நம்ம பார்க்கிறோம். சரி, அதன் பின்பாக மேலும் மேலும் அவளை தியானிக்க வேண்டும், நாதபந்தனம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் நமக்கு அவள் எங்கனம் நமக்கு எழுந்தருளி அருள் செய்கிறாள் என்று சொல்லி அந்த காரணேஸ்வரியை தரிசிக்க வேண்டும், அதற்கு யோக நிலையிலேயே நாம் இருக்க வேண்டும் என்ற உண்மைகளை எல்லாம் நமக்கு இதிலே மிக அழகாக இதிலே சொல்லிக்கொண்டே வந்திருக்கின்றார். இதனுடைய தொடர்ச்சியெல்லாம் நாம் மீண்டும் சிந்திக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு நாம் இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து வாழ்த்து பாடல் ஞானம் வாழி நன்மை வாழி நாடு ராச நீதி சீர்தானம் வாழி தர்மம் வாழி சாஸ்வேதமாக மங்கானம் வாழி கல்வி வாழி கத்தறிந்த கேள்வி அன்பான பேர்கள் வாழி ஈசன் அடியார் வாழி வாழியே என்று சொல்லி இதுகாரும் இந்த சிந்தனைக்கு உறுதுணையாக இருந்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் நேரில் கண்டுகொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடியன் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன், திருச்சிற்றம்பலம்.